بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم علمني الحكمة التي من أوتيها فقد أوتي خيرا كثيرا وفقهني في دينك وعلمني شريعتك وفهمني سنة نبيك صلى الله عليه وسلم قال المصنف رحمه الله ونحب أهل العدل والأمانة ونحب أهل العدل والأمانة ونبغض أهل الجور والخيانة ونحب نام نسيبوم ورمبوم أنبويبوم أهل العدل نيدمانورغلي نام نسيبوم نيدمانورغلدم نام نتبويبوم نيدمانورغلي نام ورمبوم வல் அமானதி நம்பிக்கைக்குரிய மக்களை நாம் நேசிப்போம் அவர்களிடம் நட்பு வைப்போம் அவர்கள் மீது அன்பு வைப்போம் வனபகது நாம் வெறுப்போம் அஹ்லல் ஜூரி அல்லது அஹ்லல் ஜௌரி அநியாயக்காரர்களை அநியாயம் செய்பவர்களை அல் ஜௌர் அநியாயம் அநியாயம் என்பது ஒவ்வொரு தீமையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அது பிறருடைய உரிமையை பறித்து செய்யக்கூடிய தீமையாக இருக்கட்டும் அல்லது பொதுவாக செய்யக்கூடிய பாவமாக இருக்கட்டும் அநியாயம் என்பது ஒவ்வொரு பாவத்தையும் குறிக்கும் குர்ஆனில் நாம் பார்த்தோமேயானால் ஒவ்வொரு பாவத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுக்கே அநியாயம் செய்து கொண்டார்கள் அல்லாஹுவிற்கு அநியாயம் செய்யவில்லை என்று அல்லாஹ் கூறுகிறான் அதுபோன்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தவறு செய்ததற்கு பிறகு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன் யா அல்லாஹ் நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன் அதுபோன்று நம்முடைய தந்தை நம்முடைய தாய் ஆதம் ஹவ்வா இருவரும் பாவம் செய்ததற்கு பிறகு தவறு செய்ததற்கு பிறகு ரப்பனா வலம்னா அன்ஃபுசனா அதுபோன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒருவரை கொலை செய்ததற்கு பிறகு ரப்பி இன்னி லலம்து நஃப்ஸி யா அல்லாஹ் எனக்கு நானே அநீதி இழைத்துக் கொண்டேன் தீங்கு செய்து கொண்டேன் அப்போ அநீதி இழைப்பவர்களை அதாவது பாவம் செய்பவர்களை நாம் வெறுப்போம் வல்ஹியானதி அதுபோன்று மோசடி செய்பவர்கள் குறிப்பா பிறருடைய ஹக்கில் எல்லை மீறக்கூடியவர்கள் நம்பிக்கைக்கு மாற்றமாக நடந்து கொள்பவர்கள் நம்பிக்கைக்கு துரோகம் இழைப்பவர்கள் இவர்களை நாம் வெறுப்போம் அதாவது இவர்களிடத்திலே நாம் நட்பு வைக்க மாட்டோம் வனபகது நாம் வெறுப்போம் அஹ்லல் ஜூரி வல்ஹியானதி அல்லது அஹ்லல் ஜௌரி வல்ஹியானதி அநீதம் இழைப்பவர்களையும் அதுபோன்று மோசடிக்காரர்களையும் நாம் வெறுப்போம் கவனிய அதாவது இமாம் தஹாவி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த இடத்துல நமக்கு மார்க்கத்தின் அடிப்படைகளில் சில முக்கியமான அடிப்படைகளை இங்கே நமக்கு விவரிக்கின்றார்கள் அதாவது குறிப்பா நாம் படிக்கக்கூடிய இந்த கல்வி அகீதா அதாவது ஈமானோடு சம்பந்தப்பட்ட கல்வி இது நம்பிக்கை ஈமானோடு சம்பந்தப்பட்ட இல்மு இது ஏதாவது ஒரு வகையில் இது நேரடியாக ஈமானோடு சம்பந்தப்பட்டிருக்கும் அமலோடு சம்பந்தப்பட்டதை நம்ம ஃபிக்குகள படிப்போம் ஈமானோட கல்புடைய அமல்களோட சம்பந்தப்பட்டதை நம்ம அகீதால படிப்போம் இப்போ பாருங்க நாம் அல்லாஹுடைய அடிமைகள் நாம் யார் அல்லாஹுடைய அடிமைகள் நாம் அல்லாஹுவிற்கு கட்டுப்பட்டவர்கள் அடிமைகளாக இருப்பவர்கள் தங்களது எஜமானனுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கணும் எஜமானனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டும் அடிமைகளிலேயே ரொம்பவும் சிறப்பான உயர்வான உன்னதமான உண்மையான அடிமை யாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமைகளிலேயே சரி இப்படி கேளுங்க அப்ப ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அடிமைகளிலேயே அல்லாஹ்வுடைய அடியார்களிலேயே சிறப்பான உன்னதமான உயர்வான உண்மையான அடியார் என்று சொல்றோம் அவர்கள் குர்ஆனாக வாழ்ந்தார்கள் என்றால், அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி, தன்னுடைய எஜமானுடைய கட்டளையை மீறி அவர்கள் எதுவும் செய்யல. இன்னும் அதை விவரமா சொல்றதாக இருந்தால், தன்னுடைய எஜமானனுக்கு எது பிடித்ததோ அது மட்டும்தான் அவர்களுக்கு பிடித்தது. தன்னுடைய எஜமானன் எதை வெறுத்தானோ அதை அவர்களும் வெறுத்தார்கள். அதாவது தனக்கென்று எந்தவிதமான தனிப்பட்ட முறையில் விருப்பு வெறுப்பை அவர்கள் வைத்துக் கொள்ளவில்லை. அல்லாஹ்விற்கு பிடித்தது அவர்களுக்கு பிடித்தது, அல்லாஹ் வெறுத்ததை அவர்கள் வெறுத்தார்கள். அப்ப நாம் நம்முடைய ரப்புடைய அடிமை, நாம் நம்முடைய ரப்புடைய பணியாளர்கள் என்று கூறுவது உண்மையாக இருக்குமேயானால், அப்ப நம்முடைய உள்ளத்துல எந்த விருப்பம் மட்டும் இருக்கணும், எந்த விருப்பம் அல்லாஹ்விற்கு விருப்பமாக இருக்கும், எது சொல்லோ செயலோ மனிதர்களோ எதுவோ, எது அல்லாஹ்விற்கு பிடிக்குமோ அது நமக்கு பிடிக்கணும். எது அல்லாஹ்விற்கு பிடிக்காதோ, எதன் மீது அல்லாஹ்வுடைய கோபம் இருக்குமோ அது நமக்கும் பிடிக்கக்கூடாது, அதன் மீது அதாவது கோபம் நமக்கும் இருக்கணும். இதை எப்படி நம்முடைய வழக்கத்தில் புரிஞ்சு கொள்றது அப்படின்னு சொன்னா, இப்ப ரெண்டு பேரும் நண்பர்களா இருப்பாங்க. இந்த ரெண்டு நண்பர்கள் உண்மையான நண்பர்களாக இருப்பார்களே ஆனால், இவங்களுக்கு இடையில முழுசா ஒற்றுமை இருக்குமே ஆனால் எப்படி நடந்துப்பாங்க? ஒருவருக்கு பிடிச்சதை மட்டும்தான் இன்னொருத்தர் செய்வார், ஒருவருக்கு பிடிக்காததை இன்னொருத்தர் செய்ய மாட்டார். இப்ப இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு இன்னொருத்தருடைய ஏதாவது சரியான பேச்சுவார்த்தை இல்லை, நட்பு இல்லைன்னு சொன்னா, இந்த நண்பரும் தன்னுடைய நண்பருக்கு பிடிக்காத அவரோட இவரும் நட்பு வைக்க மாட்டார். சோ இது நட்புனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை. இது இப்ப இந்த காலத்தில் அப்படி கிடையாது. இந்த காலத்தில் நட்பு எல்லாமே வந்து போலி, எல்லாமே டூப்பு, எல்லாமே வந்து உல்டாவா இருக்கும். ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா, இவனுக்கு பிடிக்காததான் இவன் செய்வான், இவனுக்கு பிடிக்காத இவன் செய்வான். எப்படி, என்னம்மா சொல்றேன், சொல்றது தப்பா சொல்றேனா? இந்த காலத்தில் நண்பர்கள் எப்படின்னா, பொழுதனைக்கு சண்டை போட்டு இருப்பானோ, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். உட்காந்தானா பேச்சுனா இவன் ஒன்று சொன்னா அவன் ஒன்று ஏட்டிக்கு பிடிக்க சொல்லுவான், அவன் ஒன்று சொன்னா இவன் ஒன்று ஏட்டிக்கு பிடிக்க சொல்லுவான், சண்டை இப்படியே போயிட்டே இருக்கும். இது இந்த காலத்து நட்பு. அந்த காலத்தில் நட்பு எப்படின்னு சொன்னா, அதாவது அவங்களுக்குள்ளார சண்டையே வராது, அவங்களுக்குள்ளார ஒருத்தர் ஒருத்தருக்கு மாற்றமா எதிர்த்து பேசவே மாட்டாங்க. ஒருத்தர் முந்தி ஒரு கருத்தை சொல்லிட்டாருன்னா அடுத்தவருக்கு உடனே அவர் அமைதியாயிடுவார், அதுக்கு எதிர்த்து பேச மாட்டாங்க. ஓகே அல்ஹம்துலில்லாஹ், சரி அதையே நம்ம சாப்பிடுவோம், அதையே வாங்குவோம் அப்படின்னு போயிரு. இப்ப அப்படி கிடையாது, போடா லூசு போயில அப்படின்னு வாங்க, உனக்கு விவரம் இருக்கா அப்படிமா, இப்படியே போய்கிட்டே இருக்கு லைஃப். அதனால இந்த காலத்துல நட்புகள்ல வந்து ஒரு டேஸ்டே இருக்கிறது இல்லை. அந்த காலத்துல பாருங்க, நம்ம அத்தா பாட்டன் காலத்துலலாம், என் படிக்கிற காலத்துல இவர் ஃப்ரெண்டு, ரெண்டு பேரும் ஒன்னா வாக்கிங் போவாங்க, ரெண்டு பேரும் ஒன்னா போவாங்க வருவாங்க, பார்த்தது இல்லை நீங்க? இப்பெல்லாம் அந்த மாதிரி யாரு இருக்காங்களேன்னா, யாரும் கிடையாது. எல்லாம் மூணு நாள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஒரு வாரம் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சா இவனை கழட்டி விட்டுட்டு என்ன அங்க போயிடுவான். இது பெண்களை எப்படின்னு தெரியல, ஆண்களை பொறுத்த வரைக்கும் இப்படித்தான் போயிட்டு இருக்குது. எல்லாம் போதுமான விஷயத்துக்கு வாங்க. எதுக்கு இந்த விஷயத்தை சொல்ல வந்த, நம்ம உணர்றதுக்காக வேண்டி சொல்ல வந்த. அப்ப உண்மையான நட்பு கிடையாது. இப்ப உண்மையான நட்பா இருக்குமேனால், தன்னுடைய நண்பனுக்கு எது பிடிக்குமோ அதுதான் இந்த நண்பனுக்கும் பிடிக்கும். தன்னுடைய நண்பன் யாருக்கு வந்து சரியான டேர்ம்ஸ் நட்பு இல்லையோ அவர்களோட இவரும் உறவு வைத்துக் கொள்ள மாட்டார். இப்ப இது சாதாரண மனிதர்களுக்குள்ளேயே நாம் இந்த மாதிரி நடந்துக்கிறோம்னு சொன்னா, இவர்களை விட எந்த வகையிலும் ஒப்பிட முடியாமல், ஈடு இணையில்லாமல், நிகர் இல்லாமல், அல்லாஹுக்கும் நமக்கும் இடையில் உள்ள நட்பு இருக்கு. புரியுதா இல்லையா? மனிதர்களை விட நமக்கு யாருடைய நட்பு நிரந்தரமானது? அல்லாஹ்வுடைய நட்பு நிரந்தரமானது, உயர்ந்தது. அவன் நமக்கு செய்த அற்கொடைகளை நம்ம எண்ணி பார்க்க முடியாது. அவ்வளவு நியமத்துகளை செஞ்சிருக்கலாம், அவ்வளவு பெரிய நம்ம மேல பாசம் வச்சிருக்கிறான், நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறான், நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்கிறான், நமக்கு எல்லா வகையிலுமே அவன் துணையா இருக்கிறான். சோ அப்படிப்பட்ட ரப்பு மேல நம்ம வைக்கக்கூடிய நேசம் உண்மையான நேசமாக இருக்குமேயானால், அவன் மீது நாம் வைக்கக்கூடிய பாசம் உண்மையான பாசமாக இருக்குமேயானால், அவன் மீது நமக்கு இருக்கக்கூடிய அந்த நட்பும் அந்த அன்பும் உண்மையான அன்பா இருக்குமேயானால், அப்ப நம்ம எப்படி நடந்துக்கணும்? ஒன்று, நாம் அவனுடைய அடிமை என்ற அடிப்படையிலையும், இரண்டாவது அவன் மீது நாம் வைக்க வேண்டிய அன்பு நேசம் என்ற அடிப்படையிலையும், இதெல்லாம் நமக்கு உண்மையாகவும் இருக்கணும், உயர்ந்ததாகவும் இருக்கணும், முழுமையாகவும் இருக்க வேண்டும் என்றால் அப்ப நாம் நம்ம எப்படி மாற்ற வேண்டும் என்றால், ஒண்ணு இந்த உண்மையாகவும் உயர்வாகவும் இருந்தா தானாவே மாறிடுவோம், புரியுதா இல்லையா? அப்படி இல்லைன்னா இந்த உயர்வுடைய நிலைக்கு நம்ம வர வேண்டும் என்றால், சாதாரண நிலையிலிருந்து உயர்வான நிலைக்கு உண்மையான நிலைக்கு வர வேண்டும் என்றால் அப்ப நம்ம என்ன செய்யணும், என்னுடைய ரப்புக்கு எது பிடிக்குமோ அது எனக்கு பிடிக்கும், என்னுடைய ரப்பு யாரை நேசிப்பானோ அவர்களை நானும் நேசிப்பேன், என்னுடைய ரப்புக்கு எது பிடிக்காதோ அதை நானும் விரும்ப மாட்டேன், என்னுடைய ரப்புக்கு யாரை பிடிக்காதோ அவர்களிடத்தில் நானும் நட்பு வைக்க மாட்டேன். இந்த நிலைக்கு நம்ம வந்துடணும். வந்துடணும்னா இப்ப நம்முடைய ஈமான் உண்மையா இருந்தா தானா வந்துடுவோம், அப்படி இல்லைன்னா நம்ம அந்த நிலையை அடைவதற்காக வேண்டி முயற்சி செய்து இந்த பண்பை நம்மிடத்துல கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தாதான் உண்மையான ஈமானுடைய சுவையை நாம் அடைந்து கொள்ள முடியும். அன்பு என்பதும் நேசம் என்பதும் இதனுடைய முதல் வகை, இதனுடைய உயர்ந்த அந்த தரஜாவை அல்லாஹுக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும். அன்பை நேசத்தை இந்த முதல் தரமானதையும் அதுல மிக மிக உயர்ந்த ஒரு அந்த தகுதியையும் யாருக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும், அல்லாஹுக்கு மட்டும்தான், சரிங்களா? இப்ப அல்லாஹுவை தவிர நாம் யார் மீது அன்பு வைக்க வேண்டும் அல்லது எதை அன்பு எதன் மீது அன்பு வைக்க வேண்டும் எதை நேசிக்க வேண்டும் என்று சொன்னாலும் அது அல்லாஹுவிற்காக என்று இருக்க வேண்டும். வித்தியாசம் புரியுதா? அதாவது அல்லாஹுவை நாம் நேசிப்பது என்பது அல்லாஹுக்காக, அதாவது அன்பிலேயே மிக மிக உயர்ந்த தரம், அதுக்கு மேல ஒன்று இருக்கக்கூடாது, அதுக்கு சமமா யார் மீதும் வைக்க முடியாது, அதுக்கு இணையாக யார் மீதும் நம்ம வைக்க முடியாது, அதுக்கு நம்ம எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது. எந்த காரணத்தை சொன்னாலும் மற்றவர்களில் இருப்பதை விட அல்லாஹுவிடத்தில் நிறைவாக இருக்கும், புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு அன்பை நம்ம அல்லாஹுவின் மீது வைப்போம். அல்லாஹுவை தவிர வேறு யாரை நாம் நேசித்தாலும் சரி, அந்த நேசம் அல்லாஹுவிற்காக என்று இருக்க வேண்டும். உதாரணமா நம்ம நபிமார்களை நேசிக்கிறோம், நபிமார்களை நாம் நேசிப்பது இது அல்லாஹுவை நேசிப்பது, ஏன் அல்லாஹுடைய கட்டளைக்காக நபிமார்களை நேசிக்கிறோம், அல்லாஹ் நபிமார்களை நேசிக்கிறான் எனவே நாமும் நபிமார்களை நேசிக்கிறோம், அல்லாஹ் நல்லவர்களை நேசிக்கின்றான் எனவே நாமும் அல்லாஹுவை நேசிக்கிறோம், ஏன் நம்ம அல்லாஹை நேசிக்கிறோம் எனவே அல்லாஹ் யாரையெல்லாம் நேசிக்கிறானோ அவர்களை நேசிப்பது நம் மீது கடமையாகி விடுகிறது. அல்லாஹ் தக்வா உள்ளவர்களை நேசிக்கின்றான், குரான்ல நீங்க பார்க்கலாம், உதாரணத்தால கூட ஒரு போஸ்டர் இருக்கு, அல்லாஹ் நேசிக்கின்ற கூட்டத்தார்கள், அதுல நீங்க பார்க்கலாம், பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான், பிறருக்கு நன்மை செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான், அது போன்று இரையச்சம் உள்ளவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான், அல்லாஹு தாலா தௌபா செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், சுத்தமானவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவருடைய கண்ணியத்திற்குரிய வேதத்தில் தான் யாரையெல்லாம் நேசிக்கிறேன் என்பதாக நமக்கு ஒரு சில மக்களை அடையாளம் காட்டுகிறான். அப்ப அல்லாஹ் அவர்களை நேசிக்கின்ற போது, நாம் அல்லாஹுடைய நேசர்களாக இருக்கும்போது நம்முடைய கடமை என்னவாக ஆகின்றது, அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அந்த கூட்டத்தார்கள் யார் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் தான் அஹ்லுல் அத்லி வல் அமானதி, நீதமானவர்கள், அமானிதத்தை பேணக்கூடியவர்கள். அந்த நேசிக்கக்கூடிய கூட்டத்தார்கள் எல்லாரிடத்திலையுமே இந்த சிஃபத் இருக்கும், இந்த சிஃபத் இருக்கும், இந்த நீதம் என்ற சிஃபத்தும் அமானிதம் என்ற சிஃபத்தும் இருக்கும். இந்த நீதம் என்பது என்ன அப்படின்னா, எல்லா நன்மைகளையும் ஒரு சேர தனக்குள் ஒருங்கிணைத்த ஒரு வார்த்தை தான் இந்த நீதம்ங்கிற வார்த்தை. இப்ப உதாரணமா இந்த நீதம் என்ற வார்த்தைக்குள்ளார கருணை வருமா என்றால் கண்டிப்பா வரும், நீதம் என்ற வார்த்தைக்குள்ளார பிறருக்கு உதவி செய்வது வருமா என்றால் கண்டிப்பா வரும். இப்ப ஒரு ஏழையை நீங்க பாக்குறீங்க, கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, பசியில அப்படியே சுருண்டு விழுந்து கிடக்கிறாரு, அவரை பார்த்துட்டு அவருக்கு உதவி செய்யறதுக்கு உங்கள்கிட்ட ஆற்றல் இருந்து நீங்க அவருக்கு உதவி செய்யாம போனீங்கன்னா இது ஒரு அநியாயம், இது ஒரு அநியாயம். அப்ப அநியாயத்துக்கு ஆப்போசிட் என்ன, நீதம். அவரை பார்க்கறீங்க, இப்ப உங்களுக்குன்னு ஒரு நியாய அநியாயம் வேணும், இப்ப இந்த நீதங்கிற வார்த்தை தான் இப்ப நியாயங்கிற வார்த்தையை கூட சொல்லும். என்னப்பா உனக்கே நியாயமா இல்லையா? நீ ஒரு மனிதரை கடந்து போற இவ்வளவு கஷ்டத்துல சுருண்டு கிடக்கிறாரு, உன்கிட்ட பாக்கெட் நிறைய காசு இருக்குது, அவருக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தா, அவருக்கு சாப்பாடு கொடுத்தா நீ என்ன குறைஞ்சா போயிடுவ அப்படின்னு நம்ம கேட்கிறோமா இல்லையா? அப்ப இந்த நீதம் என்ற வார்த்தைக்குள்ளார எல்லா நற்குணங்களும் வந்துடும். அதனாலதான் நீங்க ஹதீஸ் படிக்கும்போது அங்க ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று வரும் பொழுது அந்த இடத்துல இந்த அத்ருன்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்படும். ஹதீஸ் அறிவிப்பவர்கள் நீதவான்களாக இருக்க வேண்டும், அத்ருன்கிற வார்த்தை. ஏன்னா இந்த அத்ருன்கிற வார்த்தைக்குள்ளார எல்லா நற்குணங்களும் வந்துடும். புரியுதா இல்லையா? அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அப்ப இதுதான் நம்ம எப்படி தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். நாம் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் அல்லாஹ் எதை நேசிக்கிறானோ, யாரை நேசிக்கிறானோ அவர்களை நாமும் நேசிக்க வேண்டும், அதை நாமும் நேசிக்க வேண்டும். அல்லாஹ் யாரை வெறுப்பானோ, எதை வெறுப்பானோ அதை நாமும் வெறுக்க வேண்டும், அவர்களையும் நாம் வெறுக்க வேண்டும். அதுபோன்று அல்லாஹ் யாரோடு நட்பு வைக்கிறானோ அவர்களோடு நாமும் நட்பு வைக்க வேண்டும். அல்லாஹ் யாரை பகைத்துக் கொள்கிறானோ அவர்களை நாமும் பகைக்க வேண்டும். நாம் எதை விரும்பினாலும் சரி அல்லாஹுவிற்காக விரும்ப வேண்டும். நாம் எப்போது கோபப்பட்டாலும் சரி அந்த கோபம் அல்லாஹ்வுடைய அல்லாஹுவிற்கான கோபமாக இருக்க வேண்டும். அதுபோன்று அல்லாஹ் எதை ஏவுகிறானோ அதைத்தான் நாமும் ஏவ வேண்டும். அல்லாஹ் எதை தடுக்கின்றானோ அதை விட்டு நாமும் தடுக்க வேண்டும். அப்ப இந்த நிலைக்கு நம்ம வரும்போதுதான் அல்லாஹுடைய உண்மையான முழுமையான அடிமையாக அடியாராக நாம் ஆகின்றோம். சரியா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை முஹ்சினீன் இஹ்சான் உடையவர்களை நேசிக்கின்றான். அல்லாஹு தஆலா முஹ்சினீன், அதுபோன்று தக்வா உள்ளவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். தௌபா செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். தத்தஹுர் பரிசுத்தமானவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். சரியா? ஆகவே இவர்களையும் இவர்களையும் நாம் நேசிப்போம். அல்லாஹு தஆலா மோசடி செய்பவர்களை, குழப்பம் செய்பவர்களை, கலகம் செய்பவர்களை, பெருமை அடிப்பவர்களை நேசிக்க மாட்டான். எனவே நாமும் இவர்களை நேசிக்க மாட்டோம். இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா ஒரு ஹதீஸ பதிவு செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, ஸலாஹுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான், மூன்று பண்புகள் யாரிடத்தில் இருக்குமோ அவர் ஈமானுடைய சுவையை பெற்றுக்கொள்வார். மூன்று பண்புகள் யாரிடம் இருக்குமோ அவர் ஈமானுடைய ஹலாவத் இனிப்பை அவர் பெற்றுக்கொள்வார். அந்த மூன்று பண்புகள் என்ன? மன் கானல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, அல்லாஹுவும் அவனுடைய ரசூலும் அந்த இருவரை தவிர மற்ற அந்த இருவர் அல்லாத மற்ற அனைவரையும் விட அவருக்கு விருப்பமானவராக ஆகிவிட வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய அன்பும் ரசூலுடைய அன்பும் எப்படி ஆயிரணும்? அந்த ரெண்டு பேர் அல்லாத மற்ற எல்லாரையும் விட அவர்களுடைய அன்பு அதிகமாயிடணும். பெற்றோருக்கு பிள்ளைகளை விட, பிள்ளைகளுக்கு பெற்றோரை விட, கணவனுக்கு மனைவியை விட, மனைவிக்கு கணவனை விட, நண்பனுக்கு நண்பனை விட, இப்படி எல்லாருடைய அன்பை விட முதல் தரத்தில் யாருடைய அன்பு இருக்கணும்? அல்லாஹுடைய அன்பும், அடுத்து அல்லாஹுடைய ரசூலுடைய அன்பும். இப்போ நம்ம படிச்சிருப்பீங்க ஏற்கனவே உஹது போரில், ஒரு பெண்மணி ஓடி வரும் பொழுது அப்போ அந்த பெண்மணிக்கு சொல்லப்படுது, இந்த மாதிரி இவனுடைய தந்தை மோத் ஷஹீதாயிட்டாரு. அப்படியா? சரி, இந்நாள் அப்புறம் திரும்ப வர்றாங்க, உன்னுடைய சகோதரன், அப்புறமா உன்னுடைய தாய் மாமன், கடைசியில் உன்னுடைய கணவனும் ஷஹீதாயிட்டாருன்னு சொல்லப்படுது. அப்போ அந்த பெண்ணுக்கு கொஞ்சம் திடுக்கம் வருது. நாலு பேர் அந்த பெண்ணுடைய குடும்பத்தில் ஷஹீதாயிட்டாங்க, அதெல்லாம் தாங்கிக்கிட்டாப்புல. அந்த பெண்ணு திரும்ப திரும்ப ஒவ்வொரு தடவை இன்னார் ஷஹீதானார், இன்னார் ஷஹீதானார்னு சொல்லப்படும் போது அந்த பெண்ணு திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கேள்வி என்ன? மாதா பால ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி. கடைசியில் ரசூலுல்லாஹ் நல்லாதாமா இருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்ன உடனேதான் அல்ஹம்துலில்லாஹ் ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இருக்கிறாங்கன்னா அதுக்கு பிறகு எந்த முசீபத்தும் எனக்கு பெருசு கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு சஹாபாக்கள் யாரை நேசிச்சிருந்தாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிச்சிருந்தாங்க. சரியா? இப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் நேசிச்சாங்க, அவங்க முன்னாடி அவங்கள பார்த்தாங்க, கூட வாழ்ந்தாங்க, அதனால நேசிச்சாங்கன்னு சொல்லி நம்ம அப்படியே கடந்து போயிட முடியுமானா? முடியாது. அப்படி போனா அப்ப நம்ம உண்மையிலேயே ரசூல்லாவை அறியல, அவங்கள புரிஞ்சுக்கல, அவங்கள பத்தி சரியா படிக்கிறேன்னு அர்த்தம். ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களோட நாம் வாழவில்லை என்றாலும் அவர்களுடைய ஹதீஸோட நம்ம இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாவோட நம்ம வாழும்பொழுது அவர்களை கண்ணுக்கு நேராக பார்த்தா நம்ம எப்படி அவர்களை புரிஞ்சு கொள்வோமோ அப்ப அந்த மாதிரி நம்ம ஈஸியாக கடந்து போயிட முடியாது. ஏன், ரசூல் சல்லா அலிஸ்லமுடைய ஹதீஸும் அவங்களுடைய சுன்னத்தும் அவர்களை பார்த்த மக்கள் அறிவித்த அந்த அறிவிப்புகளும் இன்றும் ரசூல் சல்லா அலிஸ்லம் நம்மோடு வாழ்ந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி யதார்த்தமாக அவர்களை நமக்கு முன்னால் காட்டக்கூடியதாக இருக்குது. அதனால இதை படிக்கும் போதே இதை நாம் உணர்வோமேனால் புரிவோமேனால் கண்டிப்பாக அந்த மாதிரியான பாசம் யாருக்கும் வரும், நமக்கும் வரும். இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறாங்க. ஒரு சஹாபிய ஒரு மனிதர் பார்க்கிறார், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துக்கு பிறகு இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர் ஒரு சஹாபியை பார்க்கிறார். பார்த்துட்டு அந்த சஹாபி இடத்துல அவருக்கு சொல்லப்படுது, இவர் வந்து சஹாபி, ரசூல்லாவோட இருந்திருக்கிறாருங்க, ரசூல்லாவுடைய தோழர்னு. அப்ப அந்த மனிதருக்கு ரொம்ப சந்தோஷமா தாங்கல, ஓடி வர்றார். வந்துட்டு, நீங்க நபியை பார்த்துருக்கிறீங்களா, நபிகிட்ட பேசியிருக்கிறீங்களா, நபியோட பயணம் போயிருக்கிறீங்களா, நபியோட உட்கார்ந்துருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த சஹாபி சொல்றாரு, ஆமா 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 ஆமான்னு ஒன்று ஒன்றுக்கும் ஆமா ஆமான்னு பதில் சொல்றாரு. அப்ப அந்த மனுஷருக்கு அழகையா தாங்கல. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் மட்டும் நபியை பார்த்திருந்தா வாழ்நாளெல்லாம் அந்த நபியை நடக்கவே விட்டுக்க மாட்டேன், என் தோல்லையே தூக்கி வச்சுட்டு கொண்டு போயிருப்பேங்கிறார். எப்படி உணர்ந்திருக்காரு பாருங்க, நான் மட்டும் நபியை பார்த்திருந்தா அவங்களை என்ன செஞ்சிருப்பேன், வாழ்நாளெல்லாம் என் தோல் பட்டையில தூக்கி வச்சே நான் அவங்கள நடந்திருப்பேன், அவங்கள கீழே இறக்கி நடக்கவே விட்டுருக்க மாட்டேன்னு சொல்லி. அப்ப ஒரு சஹாபியுடைய உள்ளத்தில் இருந்த அன்புக்கும் இந்த மனிதருடைய உள்ளத்தில் உள்ள அன்புக்கும் ஏதாவது குறைவை பார்க்க முடியுதா சொல்லுங்க. ஏன்னா இவர் நபியை பார்க்கல, இருந்தாலும் நபியை பற்றி அவர் கேள்விப்பட்டது 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 எந்த அளவுக்கு அவருக்கு நபி மேல ஆசையை உண்டாக்கிருச்சு, புரியல உங்களுக்கு, எந்த அளவுக்கு ஆசையை உண்டாக்கிருச்சுன்னா அந்த நபியை நான் பார்த்திருந்தா அவங்கள கீழே நடக்கவே விட்டுருக்க மாட்டேன். இப்ப நம்ம ஒரு குழந்தை புள்ள மேல பிரிய வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த புள்ள 10 வயசானாலும் பார்த்தோன்னு தூக்குறோமா இல்லையா, புரியல உங்களுக்கு. இப்ப சில தாய்மார்கள் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா குழந்தை புள்ள மேல பாசம் வச்சிருப்பாங்க, 10 வயசுலயும் தூக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. என்னன்னு கேட்டா என் புள்ள தானம்பாங்க, ஆனா எப்ப தூக்குவோம் பிள்ளைய, ஒரு 3 வயசு 4 வயசு வரைக்கும் தூக்குவோம், 7 வயசு 8 வயசு 10 வயசு கூட வரைக்கும். அப்ப என்ன அதை காட்டுது, அதை பாசத்தை காட்டுது. அப்ப அந்த தாபி சொல்றாரு, நான் மட்டும் ரசூலுல்லாவை பார்த்திருந்தா அவங்கள நடக்கவே விட்டுருக்க மாட்டேன், என் தோல் மேலேயே தூக்கிட்டு போயிருப்பேங்கிற. அதே போலதான் உவைசுல் கர்ணிங்கிற ஒரு பெரிய தாபி, அவரை ரசூல்லா மேல அவ்வளவு நேசம் வச்சிருந்தார், ஆனா தன்னுடைய தாய்க்கு பணிவிட செய்ய வேண்டும் என்பதனால அவரால் ரசூல்லாவை சந்திக்க முடியல. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசித்தார் என்பதற்காக வேண்டி எந்த அளவுக்கு அந்த நேசத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்றால், நபி இடத்துல அல்லாஹ் சொல்றான், நபியே என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாலும் வஹியின் அடிப்படையில் தானே சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமருக்கு சொல்றாங்க, உமரே உவைஸ் வந்தார் என்றால், அவரை நீ சந்தித்தாய் என்றால் உனக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடும்படி அவரிடத்துல நீ துவா செய்ய சொல்லுங்கிறான். அப்ப உவைஸ் யார பார்க்கவே இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கவே இல்லை, இருந்தாலும் எந்த அளவு நபியின் மீது பாசம் வச்சிருந்தாங்க பாருங்க. அப்ப என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 விஷயங்கள் இருந்தால் ஈமானுடைய சுவையை அறிவார். அதுல முதலாவது விஷயம் என்ன, மன் கான அல்லாஹு ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, அல்லாஹு ரசூலும் மற்ற எல்லோரையும் விட விருப்பத்திற்குரியவர்களாக ஆகிவிட வேண்டும். அதுபோன்று மன்னர் ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அவங்கள பத்தி சொல்லப்படுது. அவங்க எப்படின்னு சொன்னா ரொம்ப பெரிய சக்கரவர்த்தி, அவங்க ரொம்ப பெரிய கம்பீரமானவங்க, சபையில உட்கார்ந்துருப்பாங்க. என்ன இந்த காலத்து மக்கள் மாதிரி கிடையாது, அந்த காலத்துல மன்னர்னா உண்மையிலே மன்னரா இருப்பார், சரியா இல்லையா. அப்ப அந்த சபையில அறிஞர்கள் இமாம்கள் நிறைய பேர் இருப்பாங்க, யாராவது ஒருத்தர் கால ரசூலுல்லா ஏதாவது ஒரு விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற வார்த்தையை எடுத்துட்டாலே அவ்வளவு பெரிய அந்த அரியாசனத்தில் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த மன்னர் அந்த சபையில் அங்கிருந்து இறங்கி வந்து கீழே உட்காந்துருவாராம். எதுக்காக வேண்டி? ரசூல்லாவுடைய அந்த ஹதீஸ் கால ரசூலுல்லாங்கிற அந்த வார்த்தையை கண்ணியப்படுத்திருக்காங்க. அப்புறம் என்ன செய்வாராம்? சுஜூத் பண்ணுவாராம். இப்படிப்பட்ட நபி அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்தான. இவங்க யாரு? ஹாரூன் ரஷீத் அப்படின்னு சொன்னா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பேர பிள்ளைகள்ல வருவாங்க, அப்பாசிய மன்னர்கள். புரியுதா இல்லையா? அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சின்னத் அவங்களுடைய அத்தாவுடைய சகோதரர். புரியுதா இல்லையா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கலனாலும் கூட அவங்க மேல அன்பு வருவதற்கு நமக்கு எவ்வளவோ காரணங்கள் இருக்கு. அதை நம்ம தேடுறது கிடையாது, அதை நம்ம படிக்கிறதோ உணர்றதோ கிடையாது, அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்கும். அதனால நமக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கிறது இல்லை. விஷயத்துக்கு வாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா நபீனா முஹம்மத். இரண்டாவது சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமன் கான யுஹிப்புல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லா லில்லா. யாராவது ஒரு மனிதனை விரும்பினால் அல்லாஹுக்காகவே தவிர அவரை விரும்பக்கூடாது. அப்ப யார் மீது நம்ம நேசம் வைத்தாலும் அந்த நேசம் யாருக்காக இருக்கணும்? அல்லாஹுக்காக மட்டும் இருக்கணும். மூன்றாவது என்ன? வமன் கான யக்ரஹு அன் யர்ஜிஅ இலல் குஃப்ரி பஅதா அன் அன்கதஹு அல்லாஹு மின்ஹு கமா யக்ரஹு அன் யுல்கா ஃபின்னார். நெருப்பில் தூக்கிப்படப்படுவதை அவன் வெறுப்பது போன்று குஃப்ரிலிருந்து வந்ததற்கு பிறகு குஃப்ரில் திரும்ப செல்வதை அவன் வெறுக்க வேண்டும். அதாவது இறை நிராகரிப்பின் மேல அவனுக்கு எந்த அளவுக்கு வெறுப்பு இருக்கணும்? தன்னை ஒருத்தர் நெருப்புல தூக்கி போட போறாருன்னா எப்படி பயம் இருக்கும்? அது எப்படி தனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்? அந்த மாதிரி வெறுப்பு எதன் மேல வரணும்? குஃப்ரின் மேல வரணும். அப்ப இந்த மூன்று குணங்கள் இருக்குமே ஆனால் அவருடைய ஈமான் அதனுடைய சுவையை அவர் அறிந்து கொள்ள முடியும். சரிங்களா? சில நேரங்களில் ஒரு அடியானை நாம் நேசிக்கவும் செய்ய முடியும், வெறுக்கவும் செய்ய முடியும். அது எப்படி? அவரிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல காரியத்துக்காக நாம் அவரை நேசிக்கவும் செய்வோம், அவரிடத்தில் இருக்கக்கூடிய தீமைக்காக வேண்டி அவரை வெறுக்கவும் செய்வோம். இப்போ ஒருத்தரிடத்தில் ஒரு தீமை பெற்றுக்கொள்ளப்பட்டால், குறிப்பாக மூமின்களிடத்தில், அந்த ஒரு தீமைக்காக வேண்டியே அவரை முற்றிலும் வெறுத்து ஒதுக்கி விடலாமா என்றால் அப்படி செய்ய முடியாது. அவரிடத்தில் வேற சில நன்மைகள், ஈமான், நல்ல அமல்கள், மற்ற ஏதாவது அல்லாவுக்கு பிடித்தமான அமல்கள் இருந்தா அந்த அமல்களுக்கு ஏற்ப அவரை நேசிக்கவும் படும், அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தீமைக்காக வேண்டி அவரை வெறுக்கவும் படும். புரியுதுங்களா? அப்ப இந்த விஷயத்துல இமாம் தஹாவி ரஹிமஹுல்லா அவர்கள் ஈமான் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு சொல்கிறார்கள். எதோட சேர்த்து சொல்றாங்க? வநத்தபிஉ ஸுன்னத வல் ஜமாஅத வநஜ்தனிபு ஷுதூத வல் கிலாஃப வல் ஃபுர்கத. நாம் சுன்னத்தை பின்பற்றுவோம், ஜமாஅத்தை பின்பற்றுவோம், அதுபோன்று விலகி விடுவதையும் கருத்து வேற்றுமைகள் செய்வதையும் குரூப்புகளாக கோஷ்டிகளாக பிரிந்து விடுவதையும் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், விலகி விடுவோம் அவற்றை விட்டு. அப்ப அதனுடைய தொடர்ல உள்ளதுதான் இந்த வநுஹிப்பு அஹ்லல் அத்லி வல் அமானதி வநபகது அஹ்லல் ஜூரி வல் கியானதி. இது நம்முடைய ஈமானை உறுதி செய்யக்கூடிய உயர்ந்த பண்பு. எது? அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்வதும் அல்லாஹ்வுக்காக வெறுப்பு கொள்வதும். அடுத்து பாருங்க, வநகூல் அல்லாஹு அஅலமு ஃபீ மஷ்தபஹ அலைனா அல்லது ஃபீ மஷ்துபிஹ அலைனா. சரி, நாம் கூறுவோம் அல்லாஹ் மிக அறிந்தவன் என்று. ஃபீமா அந்த விஷயங்களில், உஷ்துபிக குழப்பமாகிவிட்டனவே, அலைனா நமக்கு, இல்முஹு அவற்றை அறிவது, அதாவது எவற்றை அறிவது நமக்கு குழப்பமாக இருக்கிறதோ சந்தேகமாக இருக்கிறதோ, நம்மால் இப்படித்தான் என்று அல்லது இப்படி இல்லை என்று உறுதியாக சொல்ல முடியவில்லையோ. புரியுதா? அந்த மாதிரி எல்லா விஷயங்களிலும் நாம் வாய்மூடியிருப்போம். நம்முடைய கற்பனையாலும் யூகத்தாலும் நாம் கருத்து சொல்ல மாட்டோம். மாறாக இது விஷயத்தில் அல்லாஹு அஅலம், அல்லாஹ் மிக அறிந்தவன் என்று கூறி இல்மை அல்லாஹுவின் பக்கம் ஒப்படைத்து விடுவோம். இது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய அகீதா. நம்முடைய அகீதா என்ன? நாம் நமக்கு தெரிந்த விஷயங்களை மட்டும்தான், உறுதியான ஆதாரங்கள் உள்ள விஷயத்தை மட்டும்தான் பேசுவோமே தவிர, எதுல நமக்கு உறுதியான ஆதாரம் இல்லையோ அந்த விஷயங்கள்ல மூக்கை நாம் நுழைக்க மாட்டோம், அதாவது யூகங்களை கொண்டு பேச மாட்டோம். அல்லாஹு அலம். இப்ப உள்ளார நிறைய விஷயங்களை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வந்தது சொல்லிக்கிறேன். நம்ம அரண்மனைக்கார திரு அண்ணன்ட்ட கேட்கப்படுது, என்னன்ன இந்த மாதிரி எல்லாரும் புத்தகம் எழுதினாலும் அது போன்று பல விஷயங்களை ஃபத்வாக்களை சொன்னாலும் கீழே வந்து அல்லாஹு அலம், அல்லாஹ் மிக அறிந்த ஒன்று எழுதுவாங்களே, நீங்க அப்படி எங்கேயுமே எழுதுறது இல்லையே. அவருடைய புத்தகத்தை பார்த்தீங்கன்னா அல்லது அவருடைய ஃபத்வாவை பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கீழே அல்லாஹ் மிக அறிந்தவன்கிற வார்த்தையே இருக்காது. புரியுதா? அதுக்கு அண்ணன் பெருந்தகை விளக்கம் சொல்றாங்க, அதுமா அவங்களுக்கு வந்து அவங்க சொல்றதுல சந்தேகம், அதனாலதான் அவங்க அல்லாஹ் அறிந்தவன் சொல்றாங்க. நம்ம தான் கரெக்டா சொல்றோம்ல, அப்ப எதுக்கு நம்ம அல்லாஹ் அறிந்தவன் எழுதணும்? எப்படி நம்ம தான் கரெக்டா தெளிவா சொல்றோம்ல, நம்ம எழுதுறதுல நமக்கு கான்பிடென்டல் இருக்கு, உறுதி இருக்கு. அவங்க குழம்பி போயிருக்கிறாங்க, புரியல அவங்களுக்கு. அதே போல அவங்க தப்பாவும் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனாலதான் அப்படி எழுதுறாங்க. நம்ம தான் சரியா தானே சொல்லுவோம், தப்பே வராது நமக்கு. இப்படிப்பட்ட வார்த்தைய ரசுல்லா கூட சொல்றது கிடையாது. ரசுல்லாக்கு பிறகு அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க கூட பயன்படுத்துறது கிடையாது. அவங்க கூட கிலாபத்தை பொறுப்பேற்கும் போது நான் சரியானதை பின்னாடி படிப்போம், நான் சரியாக செய்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் தவறாக செய்தால் என்னை திருத்துங்கள் என்று சொன்னாங்க. நான் சரியாக கூறினால் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து, என்னுடைய கூற்று தவறாக இருக்குமேனால் அது என் புறத்திலிருந்தும் ஷைத்தான் புறத்திலிருந்தும் சொன்னாங்க. அப்ப சில விஷயங்கள் அல்லாஹு தாலா ஒரு மனிதன் நேர்வழியில் இருக்கிறானா வழிகேட்டில் இருக்கிறானா என்பதற்கு வெளிப்படையான அடையாளமே அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கான். ஆனா புரியாதவனுக்கு என்னத்த சொன்னாலும், இப்ப கண்ணு இல்லாதவனுக்கு சூரிய நடுப்பொழுதுலேருந்து என்ன பிரயோஜனம்? கண்ணில் ஒருத்தனுக்கு பார்க்க முடியாது, அவனுக்கு சூரிய எந்த பக்கம் இருந்தா என்ன பிரயோஜனம்? மேகத்துக்குள்ளார இருந்தா என்ன? மேகமே இல்லாம நடு வானத்தில் நட்டக்க இருந்தா என்ன பிரயோஜனம் அவனுக்கு? ஒன்றும் கூடாது. அந்த மாதிரி கண்மூடித்தனமா போயிட்டவங்களுக்கு என்னத்த சொன்னாலும் எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருப்பாங்க, எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம். நிறைய இடத்துல பேசியிருக்கும் போது ஹதீச காட்டினோம்னா உடனே நம்மள்ட்ட என்ன கேட்பாங்கன்னா, இந்த ஹதீஸுக்கு அண்ணன் என்ன விளக்க சொல்றாரு பார்க்கணும் அப்படிமா. அவன் தான் கேட்பான் ஹதீஸ் இருக்கா ஆதாரம் இருக்கான்னு கேட்பான். ஆதாரத்தை காட்டணும்னு ஏத்துக்க வேண்டியதானே, இல்ல இதுக்கு அண்ணன் ஏதாச்சும் ஒரு விளக்கம் வச்சிருப்பாரு, விளக்கம் இல்லாம அவர் வந்து அப்படி சொல்ல மாட்டார் அப்படிமா. ஃபர்ஸ்ட் கேள்வி எப்படி வரும்? ஹதீஸ் இருந்தா காட்டுங்க அப்படிமோ அப்படின்னு சொல்லுவாரு. ஹதீஸை காட்டணும்னு அடுத்த பதில் எப்படி வரும்? இதுக்கு அண்ணன் ஒரு விளக்கம் கண்டிப்பா வச்சிருப்பாப்ல, இல்லைன்னு அப்படி சொல்லியிருக்க மாட்டோம்ல, விளக்கம் கேட்டு வரும் அப்படிமா. நீங்க வழிகட்ட கூட்டம், எந்த கூட்டமா இருந்தாலும் சரி, அது வந்து தப்லீக் ஜமாத்தா இருந்தாலும் சரி, மௌதூதி ஜமாத்தா இருந்தாலும் சரி, காதியானி பரேலவி எந்த கூட்டமா இருந்தாலும் சரி, நீங்க பாருங்க நேர்வழி பெற்ற மக்களுக்கும் இவர்களுக்கும் இடையில் உள்ள தெளிவான வித்தியாசம். நீங்க ஹதீச பின்பற்றக்கூடியவர்கள்ட்ட ஹதீச காட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பேசவே மாட்டாங்க, யாரு பேரையும் எடுக்கவே மாட்டாங்க. அப்படியா? அல்ஹம்துலில்லாஹ், முடிச்சு. புரியுதா? அல்லது அந்த ஹதீஸ் மாற்றப்பட்ட ஹதீஸ் என்று சஹாபி யாராவது கூறியிருந்தாலே தவிர, அதாவது இந்த ஹதீஸ் ஏற்கனவே அமல்ல இருந்துச்சு அதுக்கப்புறமா அமல் விடுபட்டு போயிடுச்சு, மன்சூஹுன்னு சொல்லுவாங்க அதுக்கு, அப்படி இருந்தாலே தவிர ஹதீஸை பின்பற்றக்கூடிய அஹ்லுல் ஹதீஸ் யாருமே நீங்க ஒரு ஹதீஸை காட்டும்போது இல்ல இல்ல இந்த ஹதீஸுக்கு இப்னு தைமியா என்ன விளக்கம் சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம், இப்னு கையீம் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம், அல்லது அந்த இமாம் எதுவும் சொல்லியிருக்காரான்னு பார்ப்போம்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த வழிகட்ட கூட்டத்தார்கள்ட்ட அவர்களுடைய செயலுக்கோ கொள்கைக்கோ மாற்றமா ஏதாவது ஒரு ஹதீஸை காட்டி, அந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம் திருமதி அபூதாவுது நஸ்ஈ இப்னு மாஜா இப்னு ஹிப்பான் எத்தனை புக்கில் இருக்குன்னு எடுத்து காட்டினாலும் கூட பார்த்துட்டு அப்படியா நாங்கள் போய் கேட்டு வரோமா? இது வந்து நீங்க எங்க வேணாலும் டெஸ்டே பண்ணி பார்த்துங்க. யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க இன்ஷா அல்லாஹ். சரி, விஷயத்துக்கு வருவோம். خير اللهم صل على نبينا محمد. அப்ப நமக்கு எது விஷயமாக தெரியவில்லையோ அது விஷயமாக நாம் என்ன சொல்லுவோம்? அல்லாஹ் மிக அறிந்தவன் என்று நாம் சொல்லிவிடுவோம். ஏற்கனவே இமாம் தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு ஒரு அடிப்படையை ஏற்கனவே போதிச்சிருக்கிறாங்க. அது என்ன? மா சலீம ஃபி தீனிஹி இல்லா மன் சல்லம லில்லாஹி அஸ்ஸவஜல்ல வலி ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தீன்ல யார் சலாமத்தா பாதுகாப்பா இருக்க முடியும் என்றால், யார் அல்லாஹுவிற்கு முன்னாலும் அவனுடைய தூதருக்கு முன்னாலும் முற்றிலும் கட்டுப்பட்டு விடுகின்றார்களோ, அதாவது அவர்கள் கூறியதை முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டு விட்டார்களோ, அவர்கள்தான் இந்த தீனில் பாதுகாப்பாக இருக்க முடியும். வரத்த மஷ்தபஹ அலைஹி இல ஆலிமிஹி, இந்த தீனுடைய விஷயங்களில் அவருக்கு புரியாததை அதை அறிந்தவரிடத்திலே விட்டுவிட வேண்டும். இப்போ ஒரு விஷயம் நீங்க படிக்கிறீங்க, அந்த ஹதீஸ் உங்களுக்கு புரியலையா, அவ்வளவுதான், அதை புரிந்த ஆலிமிடத்தில் அந்த ஹதீஸை விட்டுடணும். இதை புரிந்து கொள்வதற்குள்ள ஆலிம்கள் இருக்கிறாங்க, அவங்க புரிஞ்சுப்பாங்க. எனக்கு நான் புரிஞ்சதின்படி அமல் செய்யறதுதான் எனக்கு கட்டாயம். அந்த எனக்கு அது புரியவில்லை என்ற காரணத்தினால அதை மறுக்கிறதுக்கோ அதுக்கு மாற்று கருத்து சொல்வதற்கும் எனக்கு அனுமதி இருக்கான்னு சொன்னா அனுமதி கிடையாது. புரியுதா? எங்க படிச்சிருக்கோம் இந்த தேடி எடுங்க பார்க்கலாம், எத்தனாவது பாயிண்ட்ல, பக்கம் 19ல் பாருங்க, 19-20 பாருங்க. ஃபைன்னஹு மா ஸலிம ஃபீ தீனிஹி இல்லா மன் ஸல்லம லில்லாஹி அஸ்ஸ வஜல்ல வலி ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கா? ஆமா. வரத் இல்ம மஷ்தபஹ அலைஹி இலா ஆலிமிஹி, என்ன கூறுகிறான் கவனிங்க, மார்க்கத்தில் யார் ஆதாரம் இல்லாமல் பேசுகிறார்களோ அவர்கள் மன இச்சையை பின்பற்றக்கூடியவர்கள். யார் மார்க்கத்தில் யாரு ஆதாரம் இல்லாததை பேசுகிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், தங்களுடைய மன இச்சை நஃப்ஸுடைய ஆசையை தான் அவங்க பேசுறாங்களே தவிர அல்லாஹ்வுடைய நாட்டத்தை அல்லாஹ்வுடைய வார்த்தையை அவர்கள் பேசவில்லை. எப்படி? உதாரணமா நிறைய வசனங்களை நம்ம இதுக்கு பார்க்கணும். சூரத்துல் கஸஸுடைய 50வது வசனம், அல்லாஹ் கேட்கிறான், வமன் அதல்லு மிம்மன் இத்தபஅ ஹவாஹு பிகைரி ஹுதம் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேர்வழி இல்லாமல் தன்னுடைய மன இச்சையை மன விருப்பத்தை பின்பற்றக்கூடியவனை விட வழிகட்டவன் யார் இருக்க முடியும்? அப்ப மார்க்கம் என்று வந்து விடும்போது, மர்மம் என்று வந்து விடும்போது, மறைவான விஷயங்கள் என்று வந்து விடும்போது, அதுக்கு முதலாவதாக அடியான் எதை அணுக வேண்டும்? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த நேரு வழியைத்தான் அணுகணும். பிகைரி ஹுதம் மினல்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த நேரு வழியைத்தான் அவர் அணுகணும். அந்த நேரு வழியை பார்க்காம அல்லது அந்த நேரு வழியை பார்த்ததுக்கு பிறகு அதில் சொல்லப்பட்டிருப்பதை ஏற்றுக்கொள்ளாம ஒரு மனிதர் செயல்படுவாரேயானால் அல்லது கருத்து கூறுவாரேயானால் அவர் உண்மையிலேயே எதை பின்பற்றுகிறார்? மனைச்சி. இப்ப அல்லாஹ் கேட்கிறான், இப்படி ஹிதாயத்தை அல்லாவின் புறத்திலிருந்து வந்த நேர்வழியை விட்டுவிட்டு தன்னுடைய மன விருப்பத்தை பின்பற்றக்கூடியவனை விட உலகத்தில் வழிகட்ட இன்னொருத்தர் இருக்க முடியுமான்னு கேட்கிறான். இந்த இடத்துல அல்லாஹ் எப்படி சொல்லல அவருடைய விருப்பம் நல்லதா கெட்டதா அப்படிலாம் சொல்லல, எப்ப நீ குரான் ஹதீஸை விட்டுட்டு அல்லாவின் புறத்திலிருந்து வந்த நேர்வழியாகிய குரானையும் ஹதீஸையும் விட்டுட்டு உன்னுடைய மன விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறியோ அப்ப பெரிய வழிகேடு என்பதாக அல்லாஹ் சொல்றான். புரியுதுங்களா இல்லையா? அடுத்து பாருங்க, இதெல்லாம் ஏற்கனவே நம்ம படிச்ச ஹதீஸ் தான். இப்ப இதே பாடத்தில் இதுக்கு முன்னாடி சொன்னோமா இல்லையா, அந்த 20வது பக்கத்தில் உள்ள பாயிண்ட் அதுக்கு சொன்ன ஆயத்துகள் தான். சூரத்துல் ஹஜ்ஜில் 3வது 4வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வமின அன்னாஸி மன் யுஜாதிலு ஃபில்லாஹி பிகைரி இல்மி வயத்தபிஉ குல்ல ஷைத்தானின் மரீத், மக்களிலே சிலர் அல்லாஹ்வின் விஷயத்திலே அறிவில்லாமல் தர்க்கம் செய்கிறார்கள், அவர்கள் எரியப்பட்ட கேடுகட்ட ஷைத்தானை பின்பற்றுகிறார்கள். அப்ப அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த இல்மை விட்டுட்டு தன்னுடைய இல்மின்படி யார் ஒருவன் பேசுவானோ அவன் யாரை பின்பற்றி பேசுகிறான்? ஷைத்தானை பின்பற்றி பேசுகிறான். அதுபோன்று சூரா காஃபிருடைய 35வது வசனம், அல்லதீன யுஜாதிலூன ஃபி ஆயாதில்லாஹி பிகைரி சுல்தானின் அதாஹும், தங்களிடத்தில் வந்திருக்கக்கூடிய ஆதாரம் அல்லாத ஒன்றை கொண்டு யார் அல்லாஹுவின் வசனங்களின் விஷயத்திலே தர்க்கம் செய்கின்றார்களோ அவர்களுடைய அந்த செயல் அல்லாஹுவிடத்திலும் கோபத்திற்குரியது, மூமின்களிடத்திலும் கோபத்துக்குரியது. அப்ப அல்லாஹை பற்றி பேசுவதாக இருந்தா எதை வைத்துக் கொண்டு மட்டும்தான் பேசணும்? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த ஆதாரத்தை வைத்துதான் பேசணும். அந்த ஆதாரம் என்ன? குரானும் ஹதீஸும். وكذلك يطبع الله على كل قلب متكبر جبار, அல்லாஹ் சொல்றான் இப்படித்தான், அதாவது யாரெல்லாம் அல்லாஹ்விடமிருந்து வந்த ஆதாரம் இல்லாம அவர்கள் அல்லாஹ்வின் விஷயத்துல பேசுவார்களோ, அது சயின்ஸ்னு பேசினாலும் சரி, முந்தைய காலத்தில் பேசுன மாதிரி லாஜிக்னு சொல்லி பேசினாலும் சரி, இப்ப இந்த தருதலைங்க பேசுற மாதிரி சயின்ஸ் அனுபவம் அறிவியல் யதார்த்த உண்மைகள் இப்படி பேசினாலும் சரி, ஆக எப்படி பேசினாலும் சரி, அல்லாஹ்வின் விஷயத்தில் யார் ஆதாரம் இல்லாமல் பேசுவார்களோ அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் பெருமை அடிப்பவர்கள், முத்தக்கபிர் கிபிர் உள்ளவர்கள், ஜப்பார் அநியாயக்காரர்கள். இப்படிப்பட்ட பெருமை அடிக்கக்கூடிய அநியாயக்காரர்களுடைய உள்ளங்களின் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விடுகிறான். நீங்க பாருங்க, ஹதீஸ பின்பற்றக்கூடியவங்கள்ட்ட மட்டும்தான் பணிவே இருக்கும். இந்த ஹதீஸுக்கு சுய விளக்கம் கொடுக்கக்கூடியவங்க, ஹதீச கேலி கிண்டல் செய்யறவங்க, ஹதீஸ்னு பேசிக்கிட்டு ஹதீஸுக்கு மாற்றமா நடக்கக்கூடியவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு வகையில பெரும்பாலும் அவர்களிடத்தில் பெருமை கண்டிப்பா இருக்கும். அதே போல அராஜகமும் அநியாயமும் இருக்கும். இது அந்த காலத்திலையும் இருந்துச்சு, இந்த காலத்திலையும் இருந்துச்சு. உங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் இந்த அளவுக்கு தெரியும் அல்லது உங்களுக்கு செய்திகள் வந்திருக்குன்னு தெரியல. ஆனா இதை யதார்த்தமா நம்ம குர்ஆன் இந்த ஆயத்தை அப்படியே பார்க்கறதா இருந்தா இன்னைக்குள்ள இந்த தருதலை ஜமாத்திட்ட பார்க்கலாம். அவங்களுடைய குணமும் சரி, அவங்களுடைய பண்பாடுகள் சரி, அதே போல நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். ஒரு ஊர்ல ஒரு மஸ்ஜித் இருக்கு, அந்த மஸ்ஜிது வேற ஒரு ஜமாத்துக்கு சொந்தமானது. அந்த மஸ்ஜிதை கைப்பற்றுறதுக்கு அர்வாலோட பள்ளிவாசலுக்கு வந்து பள்ளி அந்த தொழுகிற விரிப்புக்கு கீழே அர்வாலை வச்சுக்கிட்டு தொழுகிறானோ. இப்படி ஒரு கேடுகட்ட சமுதாயம் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா சொல்லுங்க பாக்கலாம். பள்ளிவாசல் யாருக்கு சொந்தமான பள்ளிவாச? வேற ஒரு ஜமாத்துக்கு சொந்தமான பள்ளிவாச. ராத்திரியோட ராத்திரியா அந்த கல் பதிச்சிருப்பாங்கல்ல, அதை உடைச்சிட்டு அதில் வேற ஒரு கல்லை கொண்டாந்து போர்டை கொண்டாந்து வச்சு காலையில் சுபுவுக்கு முன்னாடியே எதெல்லாம் கொண்டு வராங்க பள்ளிவாசலுக்கு? அருவல் வெட்டுறது கொண்டு வந்து பாய்க்கு கீழே வச்சுக்கிட்டு தொழுகிறானோ. இந்த மாதிரி ஒரு சம்பவம் இல்லை, எக்கச்சக்கமான சம்பவத்தை சொல்லலாம். சில நேரங்களில் சில நல்ல காரியங்களும் செய்கிறாங்க. இப்போ மழை வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, பெரிய அளவில் நல்ல காரியங்கள் செய்கிறாங்க. ஆனால் இந்த நல்ல காரியங்களை இவர்கள் எவ்வளவு செஞ்சாலும் இவர்களுடைய அந்த உண்மையான முகம் ஒன்று இருக்கு பாருங்க, உண்மையான முகம் ஒன்று இருக்கு பாருங்க, அதுதான் அவங்களுக்கு அடிப்படையாக வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதை தவிர மற்ற நேரங்களில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பெருமையும் இந்த அநியாயமும் தான் இருக்கும். இதை தவிர எதுவுமே அவங்கள்ட்ட இருக்காது. அல்லாஹ் பாதுகாக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி நபியினா முஹம்மத். அதாவது சரி வாங்க விஷயத்துக்கு போ. லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ், நஊது பில்லாஹ். வகால தஆலா சூரத்துல் ஆறாவுடைய 33வது வசனம், குல் இன்னமா ஹர்ரம ரப்பியல் ஃபவாஹிஷ மா லஹர மின்ஹா வமா பதன் வல் இஸ்ம வல் பகிய பிகைரில் ஹக்கி வ அன் துஷ்ரிகு பில்லாஹி மா லம் யுனஸ்ஸில் பிஹி சுல்தானா வ அன் தகூலு அலா லல்லாஹி மா லா தஅலமூன். இது ரொம்ப முக்கியமான வசனம், கவனமா எழுதி மனப்பாடம் பண்ணிக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக நபியை நீங்கள் சொல்லுங்கள், எனது ரப்பு எனக்கு ஹராமாக தடுத்ததெல்லாம் அசிங்கமான மானக்கேடான செயல்களை, அது வெளிப்படையாக செய்யப்பட்டாலும் சரி அல்லது மறைவாக செய்யப்பட்டாலும் சரி, அதுபோன்று பாவங்களை, அதுபோன்று பிறர் மீது அநியாயம் செய்வதை, அதுபோன்று அல்லாஹ் இறக்காத ஒன்றை அல்லாஹுவிற்கு இணையாக ஆக்குவதை, எதற்கு அல்லாஹ் ஆதாரமே இறக்கலையோ இது எனக்கு சமம், இது எனக்கு இணையானது, என்ன வணங்குற மாதிரி நீங்க இதுக்கு வணங்குங்க நல்லா எங்கேயாவது சொல்லியிருக்கிறானா, அப்படி இல்லாமல் இருக்க அதை அல்லாஹ்விற்கு இணையாக வைப்பது, அது போன்று நீங்கள் அறியாததை அல்லாஹுவின் மீது பேசுவது. அப்ப அல்லாஹ் எதெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறான்? அசிங்கமான ஆபாசமான செயல்கள், அது வெளிப்படையா செய்யப்பட்டாலும் சரி அல்லது மறைவாக செய்யப்பட்டாலும் சரி, அது போன்று பாவமான காரியங்களை, அதுபோன்று பிறர் மீது அநியாயமாக வரம்பு மீறுவதை, அப்புறமா அல்லாஹ் ஆதாரம் இருக்காத ஒன்றை அல்லாஹ்விற்கு இணையாக்குவதை, அடுத்ததாக அல்லாஹுவின் மீது அவன் அல்லாஹுவின் மீது நமக்கு அறியாத விஷயங்களை, எதுக்கு நமக்கு உறுதியாக இல்ம் இல்லையோ அந்த விஷயங்களை அல்லாஹுவின் மீது பேசுவதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கின்றான். அப்ப இதுல பாருங்க, நமக்கு எதை பற்றி தெளிவான இல்ம் இருக்குமோ, எது பற்றி நமக்கு தெளிவான உறுதியான ஞானம் இருக்குமோ, அறிவு இருக்குமோ, அதை தான் நம்ம அல்லாஹுடைய விஷயத்தில் அல்லாஹோட சம்பந்தப்படுத்தி பேசணுமே தவிர, எது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு இறக்கப்படலையோ அந்த விஷயங்களை அல்லாஹுவின் மீது கூறி நாம் பேசுவோமேனால் அது அல்லாஹுவின் மீது இட்டு கட்டியதாக ஆகிவிடும். சரியா இல்லையா? ஹைர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கலாம். குறிப்பா இந்த வசனம் எப்ப இறங்குது, இந்த குகையில இருந்த மக்கள் எத்தனை பேர், 2 பேரா, 3 பேரா, 4 பேரா, 5 பேரா, 6 பேரா, 7 பேரா, இப்படின்னு சண்டை சச்சரவு வருது பாருங்க. அப்போ அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிக்கு என்ன சொல்றான், குலில், அது போல அவங்க எத்தனை வருஷம் இந்த குகையில தங்குனாங்க, இது விஷயமா சர்ச்சை வரும் பொழுது அல்லாஹ் நபிக்கு எப்படி சொல்றான் பாருங்க, குல் அல்லாஹு அஅலமு பிமா லபிசு, நபியே நீங்க சொல்லிடுங்க அவர்கள் எவ்வளவு காலம் தங்கினார்கள் என்பதை அல்லாஹ் அறிந்தவன். லஹு கைபு சமாவாசி வளர்ந்து, வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருக்கக்கூடிய அந்த மறைவான விஷயங்கள் அல்லாஹுவிற்கு மட்டும்தான் தெரியும். இங்கிருந்து 300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் எத்தனை வருஷம் தங்கினாங்க, எவ்வளவு காலம் தங்கினாங்க அப்படிங்கறத அப்போ யாராவது பார்த்திருந்து பதிவு பண்ணிருந்தானே தெரியும். அப்படி இல்லைங்கும் போது எப்படி உங்களால தெரிஞ்சுக்க முடியும், புரியுதா? அதனால அந்த மறைவான விஷயங்களை நீங்க அல்லாஹ்விடத்துல விட்டுருங்க, மறைவான விஷயங்கள் அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும் என்று அல்லாஹு தஆலா யாருக்கு சொல்ல சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல சொல்றான், குலில்லாஹு அஅலமு பிமா லபிசு, நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், அல்லாஹுதான் மிக அறிந்தவன் அவர்கள் தங்கிய காலத்தை. அடுத்தது அவர்கள் எத்தனை பேர், அதுக்கு அல்லாஹ் சொல்றான், குர் ரப்பி அஅலமு பிஇத்தத்திஹிம், குர் ரப்பி அஅலமு பிஇத்தத்திஹிம், நபியே நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் எத்தனை பேர் என்பதையும் என்னுடைய ரப்பு தான் மிக அறிந்தவன், உங்களுக்கு தெரியாது, புரியுதா? அப்ப அறியாத விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிக்கு என்ன கட்டளையை கொடுத்தான், அல்லாஹு அலம், அல்லாஹுக்கு தெரியும் என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுது, சரியா? என்ன கேள்வி, நபி அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த இணை வைப்பவர்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய குழந்தைகள் இறந்து விட்டால் அவர்களுடைய நிலை என்ன, மறுமையிலே அவர்கள் சொர்க்கவாசிகளா நரகவாசிகளா என்று கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, அல்லாஹு அஅலமு பிமா கானு அமிலீன், அவர்கள் என்ன அமல் செய்வார்கள் என்பதை அல்லாஹ் அறிந்தவன். எனக்கு தெரியாது, அவங்களுடைய அமலுக்கு ஏற்ப அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை கொடுக்கிறதோ அல்லது நரகத்தை கொடுக்கிறதோ இது அல்லாஹ்வுடைய செயல், இது எனக்கு இது விஷயமா எந்த இல்மும் இல்லை என்று அல்லாஹ் அறிந்தவன் என்று சொன்னார்களே தவிர அவங்க யூகிச்சு பதில் சொன்னார்களா, இல்ல. சரி, அடுத்து ஒரு முக்கியமான சம்பவம், இந்த அறிவு நம்ம மார்க்கத்தில் ஒரு கட்டுக்கோப்பாகவும் ஒரு கட்டுப்பாடோடையும் ரொம்பவும் ஒரு எல்லைக்கு உட்பட்டும் வச்சிருக்கணும். மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை மீறி சிந்திக்கும்படி அறிவுக்கு நம்ம அனுமதி கொடுத்துடக்கூடாது, அல்லது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை மீறி பேசுவதற்கு நாம் நம்முடைய அறிவுக்கு அனுமதி கொடுத்துடக்கூடாது, அது எந்த அளவுக்கு நமக்கு டேஸ்டா இருந்தாலும் சரி. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இப்ப நம்ம பக்கம் வந்தா அளவா பேசுங்க, அறிஞ்சதை மட்டும் பேசுங்க, இல்லாத பொல்லாத பேசாதீங்க, அப்புறம் படிச்சா பேசுங்க, படிக்கிற வரைக்கும் பேசாதீங்கம்மா, அங்க போயிட்டா உனக்கு திட்ட தெரியுமா, விமர்சனம் பண்ண தெரியுமா, ஏச தெரியுமா, உடனே உனக்கு மைக், உடனே ஒரு பதவி. வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? ஏன் அங்க ரொம்ப பேர் போய் சேருவாங்க ஈஸியா அப்படின்னு சொன்னா, ஒன்னு சீக்கிரமா ஒரு பதவி கிடைக்கும், இல்லைன்னா சீக்கிரமா மைக் கிடைக்கும். இந்த மனுஷனுக்கு மைக்கு பிடிச்சி எல்லாத்துக்கு முன்னாடி நின்று பேசுறதுக்கு பாத்தீங்களா, அது ஒரு தனி சுகம், அது ஒரு புரியல உங்களுக்கு. உண்மையானவர்களுக்கு அது பயம், எது அல்லாஹ்வை பயந்தவங்களுக்கு அது என்ன, மிகப்பெரிய தர்ம சங்கடமான ஒன்று. யாராவது நமக்கு பதிலாக இந்த பொறுப்பை எடுத்துக்க மாட்டாங்களா, நம்ம தப்பிச்சுப்போமே அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. இந்த பேரு புகழ் தனக்கு பின்னாடி மக்கள் சேரணும்னு விரும்புறவங்க இருக்காங்களே, எப்போடா எங்கடா மைது கிடைக்கும், எப்போடா எங்க நம்மள மேடையில் ஏற்றுவாங்க பேச விடுவாங்கன்னு நிற்பாங்க. இந்த அடையாளத்தை நீங்க பார்க்கலாம். நீங்க இப்ப என்ன ஸல்லல்லாஹு அலைஹி நபியினா முஹம்மது அங்க போனா எப்படி வேணாலும் பேசிக்கலாம், எது வந்து அறிவுக்கு படுதோ எப்படி வேணாலும், சிரிப்பு காட்டி பேசுறது, விமர்சனம் பண்ணி, அதுலயும் குறிப்பா விமர்சனம் பண்ணி பேச தெரிஞ்சா உடனே பதவி கிடைச்சோம். இப்படி நல்லா ஏச தெரியணும், நல்லா திட்ட தெரியணும், கெட்ட கெட்ட வார்த்தையா பேச தெரியணும், நல்லா பாதுகாக்கணும், புரியுதா இல்லையா? விஷயத்துக்கு வருவோம். இங்க பாருங்க, மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை மீறி நம்முடைய அறிவை பயன்படுத்தக்கூடாது, அதை தாண்டி யோசிக்கிறதுக்கு நம்ம அறிவுக்கு நம்ம அனுமதி கொடுக்கக்கூடாது. கட்டுப்படுறதற்கும் கீழ்ப்படுகிறதுக்கு தான் நம்முடைய அறிவை நம்ம பழக்கப்படுத்தி, புரியுதுங்களா? காலுக்கு கீழே ஏறி ஒரே மிதி, அப்படி மிதிக்க அப்படி அப்படியும் கேட்கறேன்னு வச்சுங்க. நான் சொன்ன ட்ரீட்மெண்ட், ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்கேன். என்னம்மா? என்ன மேடம், மனுஷன் மேடம், என்ன ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்கேன்? என்ன ட்ரீட்மெண்ட் மறந்துட்டீங்களா? என்னம்மா ட்ரீட்மெண்ட்? கட்ட விளக்குமா இருக்குல்ல, அந்த விளக்குமா எடுத்து சாத்து சாத்து, நீ என்ன புத்திசாலியா, அட்டி போ, நீ என்ன பெரிய அறிவாளி ஆயிட்டா, அட்டி என்ன, இல்லப்பா என்ன விட்டுட்டுப்பா விட்டுட்டுருப்பான்னு சொல்ற வரைக்கும் மண்டையிலே போடும், புரியுதா இல்லையா? மறந்துட்டீங்களா? அதை எப்போதும் வச்சுங்க. நப்சு கொஞ்சம் அப்படி பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கிறதுக்கு வந்துச்சுன்னு வச்சுங்க, நானும் படிச்சிட்டேன், நானும் அறிவாளி, நானும் பேசுவேன், எனக்கும் பேச தெரியும் அப்படிங்கிற மாதிரி நப்சுக்கு கொஞ்சம் அப்படி ஏறுனுச்சுன்னு வச்சுங்களேன், நேராக ஒரு ரூம் இருக்கு, புரியுதுங்களா? அந்த ரூம்ல போய் பூட்டிக்கிட்டு அங்க இருக்கிற செருப்பால மண்டையில பாடுபடும், இனிமே பேசவே மாட்டேன், பேசாம இருப்பேன், யாராவது என்ன நிர்பந்திச்சா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லுவேன், அதுவும் பயந்து பயந்து சொல்லுவேன், யாராவது என்ன திருத்தினா உடனே நானு என்ன திருத்திப்பேன் அப்படின்னு சொல்ற வரைக்கும் போட்டுக்கிட்டே இருக்கணும், பாடு 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 பண்ணு, போட்டு பாடு போடும், என்ன சொல்லி கேட்கலட்டா அப்படி எடுத்துங்க செய்ய முடியும், சொல்றோம் சொல்றீங்க கேட்க மாட்டேன், இந்த நப்சு அப்ப என்ன செய்யணும், தூக்கி போட்டு மிதிக்கணும். இந்த நப்ஸ் இருக்குது, பகுத் மோட்டா நப்ஸ், நம்ம எங்க உருது உதிர்பாய் வரலையா? என் நப்ஸ் என்ன பகுத் மோட்டாக, மோட்டான தெரியுமா? இந்த நப்ஸ் வந்து கொஞ்சம் அப்படி பந்தாவா இருக்கிறது விரும்பும். எப்படி நப்ஸுக்கு எப்போது என்ன பிடிக்கும், அப்படி கொஞ்சம் கெத்தா நம்மளை பார்த்தோன்னே நாலு பேர் எழுந்திரிச்சு நிற்கணும், நம்மளை பார்த்தோன்னே நாலு பேர் சலாம் சொல்லணும், நம்மளை பார்த்தோன்னே மரியாதை பண்ணணும், நம்மளை பார்த்தோன்னே அப்படியே நப்சுக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கும், தூக்கிப்பட்டு மிதி மிதி மிதிக்கணும், தேய் தேன்னு தேய்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே தன்னை பார்த்து யாராவது எந்திரிச்சா எந்திரிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க, புரியுதா இல்லையா? தனக்காக வேண்டி யாரும் எந்திரிக்கிறத அவங்க விரும்பவே மாட்டாங்க, அவங்க தான் மற்றவங்களுக்கு முந்தி சலாம் சொல்லுவாங்களே தவிர தன்னை பார்த்தா நாலு பேர் சலாம் சொல்லணும்னு சொல்லி ரசூல்லா விரும்பினதே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டத்தோட போனாங்கன்னா கூட்டத்தெல்லாம் முன்னாடி விட்டுட்டு பின்னாடி போவாங்க. பொதுவா தலைவர்கள் என்ன செய்வாங்க, அப்படி அவர் முன்னாடி பந்தவா போவாரு, பின்னாடி எல்லாம் அப்படியே என்ன பாடி கார்ட், என்ன ரசூல்லா என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் முன்னாடி விட்டுட்டு எல்லாருக்கும் பணியாளரா பின்னாடி போவாங்க. நீங்க ரசூல்லாவுடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை பயணத்துக்கு போறாங்க, ஒரு இடத்துல இறங்கியிருக்காங்க, சமைக்கணும், அப்ப என்ன என்ன செய்யலாம், யார் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி மஷூரா பண்றாங்க. ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தர் ஒரு வேலையை நான் எடுத்துக்கிறேங்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அறுத்த ஆட்டை நான் உரிச்சு தரேங்கிறாங்க, அறுக்கப்பட்ட ஆட்டை. அப்ப சஹாபாக்கள் சொல்லி யார சொல்லலாம், கஃபைனா மூணு, இது எதுக்கு உங்களுக்கு கஷ்டம், நாங்க தான் இருக்கிறோமே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நானும் உங்களில் ஒருவன் அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம இப்படி கொஞ்சம் ஆள் பந்தா வைட்டோன்னு புரியல உங்களுக்கு, இப்ப நீங்க இப்ப படிச்சுட்டு போறீங்கன்னு வச்சுங்களேன், பெரிய உஸ்தாதாவா போயிட போறீங்க, என்ன பெரிய ஆலிமாவா போயிட போறீங்க, அங்க பேச கூப்பிடுவாங்க, இங்க பேச கூப்பிடுவாங்க, அங்க பயன் செய்ய கூப்பிடுவாங்க, இங்க கிளாஸ் எடுக்க கூப்பிடுவாங்க, எப்பா ஒரே கண்ணியமா இருக்கிறதா இருக்கும். அப்படி போனோடனே அப்படி பந்தாவா போயிட்டு என்ன மைக்கெல்லாம் இருக்கா, தண்ணி வச்சிருக்கீங்களா, என்ன என்ன எல்லாரும் உட்காந்துருக்கு. அதே போல சில பேர் இருக்காங்க, எப்படின்னு சொன்னா அவர் டயத்தில் வரவே மாட்டாரு. இப்போ பத்து மணின்னு சொன்னா எல்லாரும் வந்து உட்காந்துடணும், கேட்டுக்கிட்டே இருப்பாரு, எல்லாம் வந்துட்டாங்களா வந்துட்டாங்களா, எல்லாம் ஹால் ஃபுல்லா இருந்தாங்கட்டு, அதுக்கப்புறம் தான் ஹால் அப்படியே வருவார். அப்பதானே அவர் வரும்போது எல்லாரும் பார்ப்பாங்க. இதெல்லாம் நோய், இந்த பேச்சாளர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்கள். அப்படியே வரும்போது எல்லாரும் பார்த்தோன்னே எல்லாரும் அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஜ்ரத், அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக், அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலை, அவரு வலைக்கும் சிறான சத்தமாக எல்லாம் என்னத்த பண்றது. இந்த பந்தா, இந்த பந்தா ஒன்ன சொர்க்கத்துக்கு அனுப்புமா சொல்லுங்க பார்க்கலாம், இந்த பந்தா ஒன்ன சொர்க்கத்துக்கு அனுப்பும், ஒன்றும் கபூர்ல போனா நீனும் சாதாரண ஆளுதான். உன்னுடைய ஈமானும் அமலும் தக்குவாவும் தான் அங்க பேசும். அதே போல நாளைக்கு மாஸ்டர்ல பேசும். உங்க பேச்ச 100 பேர் கேட்டாலும் சரி, 1000 பேர் கேட்டாலும் சரி, 10000 பேர் கேட்டாலும் சரி, 1000000 பேர் கேட்டாலும் சரி, 1000000000 பேர் கேட்டாலும் சரி, நீங்க இஹ்லாஸா பேசினாதான் நீங்க சொர்க்கத்துக்கு போக முடியும். ஒருத்தருடைய பேச்சை யாருமே கேட்கறது இல்ல, 2 பேர் தான் கேட்கறாங்க, 3 பேர் தான் கேட்கறாங்க, அவர் நரகத்துக்கு போயிருவாரா? அல்லது அவருக்கு சாதாரண சொர்க்கமா? ஒருத்தர் பேச்சு 100000000 பேர் கேட்கறாங்க, அவர் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸுக்கு போயிருவாரா? நான் கேட்கறது புரியுதா இல்லையா? எதை வச்சு பேசுறவருக்கு சொர்க்கம் கிடைக்கும்? அவரு பேசினது முதல்ல இஹ்லாஸா அல்லாவுக்காக பேசினாரா, ஆதாரபூர்வமானதை பேசினாரா, மார்க்கத்தில் உள்ளதை பேசினாரா, மக்களை அல்லாவின் பக்கம் திருப்பினாரா? அல்லாவை பத்தி பேசுவாரு, ஆனா நோக்கம் வந்து மக்கள் வந்து தன் பக்கம் சேரணும்னு சொல்லி. நம்முடைய உலமாக்கள் சில பேர் என்ன சொல்றாங்க, சில பேர் அல்லாவை பத்தி பேசுவாங்க, உண்மையிலே அவங்களுக்கு அல்லாவை பத்தி பேசுறது நோக்கமா இருக்காது, தன்னை பற்றி பேசுவதாக இருக்கும். புரியுதா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும், ரொம்ப டேஞ்சர். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தீர மற்றவங்க எல்லாம் அழிஞ்சு போனவங்க தான். அல்லாஹ் பாதுகாக்கணும். ரஹ்மானே விஷயத்துக்கு வாங்க. என்ன சொல்ல வந்த, இப்ப எப்படி சில பேச்சாளர்கள் பேசிக்கிறாங்கன்னா, எனக்கு யூடியூப்ல எவ்வளவு ஃபாலோவர்ஸ் தெரியுமா, எனக்கு ஃபேஸ்புக்ல எவ்வளவு ஃபாலோவர்ஸ் தெரியுமா, என் பயானுக்கு எத்தனை லைக் தெரியுமா, எனக்கு ட்விட்டர்ல எவ்வளவு ஃபாலோவர்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு மறுமையில் போனா பேஸ்புக் எடுத்து பார்ப்பான், சொல்லுங்க. உன் ட்விட்டர் கணக்கு வச்சா உனக்கு சொர்க்கத்துக்கு தருவான் ஏமா? நீ என்ன, உன்னுடைய இஹ்லாஸ் என்ன, உன்னுடைய அமல் என்ன, உன்னுடைய ஈமான் என்ன? புரியுதா இல்லையா? எங்க ரொம்ப ஃபித்னாமா, ரொம்ப பயப்பட வேண்டியிருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். ரஹ்மானே லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். அல்லாஹ் எல்லாரையும் சீர்திருத்தம் செய்வானாக. ஹை, இப்ப யாரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்? ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்று உங்களுக்கு சொன்னோம். அது என்ன முக்கியமான சம்பவம்? இதை நீங்க ரஹீக்ல ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க, அப்ப உஸ்தாத் உங்களுக்கு எந்த அளவுக்கு விளக்கம் சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா என்னுடைய பயனில் நிறைய இடங்கள்ல நான் இதை வந்து சொல்லி காட்டியிருப்பேன் கொஞ்சம் விவரமா. எப்படி அப்படின்னா, இப்ப இந்த ஹுதைபியா ஒப்பந்தத்துல ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லார்ட்டையுமே ஒப்பந்தம் வாங்கியிருப்பாங்க, மௌத்து வரைக்கும் நீங்க என்ன கைவிடக்கூடாது, கடைசி வரைக்கும் நீங்க நின்று என்னோட போர் செய்யணும் அப்படின்னு வாங்கியிருப்பாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போர் செய்யணுங்கிற விருப்பமே கிடையாது, சமாதானமா போகணுங்கிற விருப்பம். இன்கேஸ் நிர்பந்தம் ஆகிவிட்டால் நம்ம வந்து பின்வாங்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் அந்த ஒப்பந்தம் வாங்கி வச்சிருப்பாங்க. ஆனா குரேஷிகள் எப்ப இறங்கி வந்துருவாங்களோ அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்னு ஒப்பந்தம் போட முன் வந்துருவாங்க, போரை தவிர்த்துக்கிட்டு ஒப்பந்தம் போட முன் வந்துருவாங்க. ஆனா பல சஹாபாக்களுக்கு இது பிடிக்கல. எதனால பிடிக்கல? நம்ம ஏன் இந்த முஷ்ரிக் பசங்கள்கிட்ட பணிஞ்சு போகணும், நம்ம ஏன் விட்டு கொடுக்கணும், ரெண்டுல ஒன்னு பாத்துருவோம், நம்ம தான் மௌத்து வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில போர் புரியதுக்கு தயாரா இருக்கிறோமே, ஏன் ரசூலுல்லாஹ் பணிஞ்சு போறாங்கன்னு சொல்லி ரொம்ப பேருக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதுல குறிப்பா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வேலையை செய்யும் பொழுதும், யா ரசூலுல்லாஹ் ஏன் இதை செய்றீங்க, ஏன் இப்படி செய்றீங்க, ஏன் இப்படி செய்றீங்க, நீங்க இப்படி சொன்னீங்கல்ல, ஏன் இப்படி செய்றீங்க, நம்ம ஏன் விட்டு கொடுக்கணும், நம்ம என்ன சும்மாவா, நம்ம உண்மையாளர்கள் தானே, நம்ம கொல்லப்பட்டாலும் சொர்க்கத்துக்கு தானே போவோம், அவங்க கொல்லப்பட்ட நரகத்துக்கு தானே போவாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் வந்து திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அப்ப நான் என் அறிவை வச்சு பேசினேன். என்ன சொல்றாங்க? நான் என்னுடைய அறிவை வச்சு பேசினேன். நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு, உங்களுடைய அறிவை நம்பாதீங்க, இந்த அறிவு என்ன கெடுத்துருச்சுக்கிறான். ஹுதைபியா ஒப்பந்தத்தில் இந்த அறிவு என்ன கெடுத்துருச்சு. அதாவது சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து பேசும்போது அப்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, உமரே யா உமர் தரானி கத் ரதீத்து வ தக்பா, நான் ஏற்றுக்கொள்ள நீ மறுக்கிறாயான்னு கேக்குறாங்க உமரை பார்த்து. நான் ஏற்றுக்கொள்ள நீ மறுக்கிறாயான்னு கேக்குறாங்க, சரியா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து எப்படியாவது போர் செய்ய வச்சிடணும்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு விரும்புறாங்க. அப்ப திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க, உமர் நான் அல்லாஹ்வுடைய நபி, அவனுடைய கட்டளையை மீறி நான் எதுவும் செய்ய முடியாதுன்றாங்க. உமர் திரும்ப போயிடுறாங்க. போயிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க இந்த கேள்விகளை. ரசூல்லாஹ்ட்ட என்ன கேட்டாங்களோ அது அப்படியே அபூபக்கர் ரழியல்லாஹு ஒரே வார்த்தை சொன்னாங்க, உமரே இன்னஹு ரசூலுல்லாஹ். அவங்க யாரு? அல்லாஹ்வுடைய ரசூல். இல்ஸம் குரரஹும், அவரை பற்றி பிடித்துக்கொள், அவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டார் அப்படிங்கிறான். பாருங்க ரெண்டு பேர் பதிலும். அதோடு உமர் பேசாம இருந்தார். அல்லாஹ்வுடைய வஹி இறங்குது, இன்ன ஃபத்ஹனா லக ஃபத்ஹம் முபீனா. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை முதல்ல உமருக்கு ஓதி காட்டுங்கன்னு சொல்றாங்க. உமருக்கு போய் அந்த சஹாபி ஓதி காட்டார். அப்படியா, அல்லாஹ் இறக்கி விட்டானா வசனத்தை? இது வெற்றி என்று பார்க்க தோல்வியா தெரியுது, ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? வெற்றின்னு சொல்றான். பார்க்க விட்டு கொடுத்தல் விட்டு கொடுத்தலா இருக்குது, ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? வெற்றிங்கிறான். உடனே உமரது எல்லாம் உடனே ஓடி வராங்க. ரசூலுல்லாஹ்ட்ட, யார சொல்லலாம், நான் ஏற்றுக்கொண்டேன் ஏற்றுக்கொண்டேன் ஏற்றுக்கொண்டேன். அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இப்படி நம்ம வந்து கொஞ்சம் முரட்டுத்தனமா அல்லது வேகமா நம்முடைய அறிவை முன் வச்சு பேசிட்டோம் என்று சொல்லி மௌத்து வரைக்கும் உமரது எல்லாம் அவர்கள் அழுதுகிட்டே இருந்தாங்க, கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த செயல் என்னுடைய அமல்களை பாழாக்கி விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடி மன்னிப்பு தேடி நோன்பு வைப்பாங்க, சதக்கா கொடுப்பாங்க, அடிமைகளை வாங்கி உரிமையிட்டுக்கிட்டே இருப்பாங்க. வாழ்நாளில் ஒரே ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கருத்துக்கு எதிராக பேசினதுனால அவங்க பயந்த பயம் இன்றைக்கு நாளுக்கு நாள் பேசிக்கிட்டே இருக்காங்க, மணிகணக்காக பேசுறாங்க. இதுதான் அந்த ஈமானுக்கும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பலவீனத்துக்கும் இடையில உள்ள வித்தியாசம். புரியுதா இல்லையா? உமர் ரழியல்லாஹு அன்ஹு மேலும் சொல்கிறார்கள், அஸ்ஸுன்னத்து மா ஸன்னஹுல்லாஹு வ ரசூலுஹு. சுன்னா என்றால் எது? எதை அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் நமக்கு காண்பித்து கொடுத்தார்களோ அதுதான் சுன்னத். லா தஜ்அலு ஹதா ரஈ சுன்னத லில் உம்மதி. நீங்க ஒரு கருத்து சொல்லி அந்த தவறான கருத்தை இந்த உம்மத்துக்கு ஒரு வழிமுறையாக ஆக்கி விடாதீர்கள். புரியுதுங்களா? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஐயு அர்தின் துகில்லுனி வ ஐயு சமாஇன் துல்லுனி இன் குல்து ஃபி ஆயத்தின் மின் கிதாபில்லாஹி பிரஈ அவ் பிமா லா அஅலம். நான் அல்லாஹ்வுடைய வேதத்திலோ அல்லது மார்க்கத்திலோ என்னுடைய கருத்தை கூறினால் அல்லது நான் அறியாத ஒரு விஷயத்தை கூறினால் எந்த பூமியால் என்னை தாங்க முடியும்? எந்த வானம் எனக்கு நிழல் கொடுக்க முடியும்? புரியுதா? ஹசன் இப்னு, அதாவது இப்னு சிரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பெரிய தாபி, அவங்க சொல்றாங்க, அதாவது தெரியாத விஷயத்தை பேசுறதுல அந்த அளவு பயப்படக்கூடிய மனிதர் அபூபக்கரை விட வேற யாரும் இருக்க முடியாது. இப்ப நம்ம எப்படி மார்க்கத்தில் ஒன்று படித்தாலும் படிக்காட்டி யாராவது கேள்வி கேட்டால் உடனே பதில் சொல்ல வேண்டியது, அல்லாஹ் பாதுகாக்கும். படிக்காத வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விக்குண்டான விளக்கத்தை படித்து தெரிஞ்சிருக்காத வரைக்கும் யூகத்தால் பதில் சொல்லக்கூடாது. அப்படி யூகத்தால் பதில் சொல்லி அந்த பதில் சரியாக இருந்தாலும் அது தப்பு தான். புரிஞ்சா? இப்படி சீரியல் சொல்கிறாங்க, தெரியாத விஷயத்தை பற்றி பேசுறதுல ரொம்ப பயந்தவங்க யாரு? அபூபக்கர், அதுக்கு அடுத்து உமர் ரழியல்லாஹு அன்ஹு. புரியுதுங்களா? ஒரு தடவை ஒரு பிரச்சனையில அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து குர்ஆன்ல அதை பத்தி தேடுறாங்க, அவங்களுக்கு விளக்கம் கிடைக்கல. ஹதீஸ்ல தேடுறாங்க, விளக்கம் கிடைக்கல. அப்ப அவர்கள் ஒரு கருத்தை சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க? இது என்னுடைய கருத்து, இங்கும் சவாபன் ஃபமினல்லாஹ், இது சரியானதாக இருந்தால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைத்தது. வஇயக்குன் ஹதான் ஃபமினி, இது தவறாக இருந்தால் இது அந்த தவறு என்னை சேர்ந்தது. வஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நான் இதற்காக மன்னிப்பு கேட்கிறேன். அப்ப நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் தாபிஈன்கள் அவர்கள் மார்க்கத்தில் பேசும்போது ரொம்ப பயந்து பயந்து பேசுவாங்க. எது தனக்கு உறுதியான ஆதாரத்தை கொண்டு தெரிகிறதோ அதை மட்டும் பேசுவாங்க. எது விஷயமா உறுதியான ஆதாரம் இல்லையோ அல்லது அதுல அவர்களுக்கு அதாவது புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு கன்ஃபியூஷன் இருக்குமோ அது விஷயமாக அவர்களிடத்தில் கேட்கப்பட்டாலோ அவர்கள் பேசினாலோ அந்த விஷயத்தை அதனுடைய இல்மை யாரிடம் ஒப்படைத்து விடுவார்கள்? அல்லாவிடம் ஒப்படைத்து விடுவார்கள்.